எங்களுடைய ஸ்கூல் பழைய ஸ்கூல் போட்டோவை பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் பழைய காலத்தின் ஞாபகங்கள் வரும். அந்த ஸ்கூல்லலாம் எப்படி படித்தோம், எப்படி வளர்ந்தோம். ஓ, அந்த பையன் இவன், இந்த பையன் இவன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து நான் யோசிச்சுக்குவேன். அப்படி பார்க்கும்போது சில பேரை, சில பையன்களை பார்க்கும்போது அவங்க என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேருடைய திறமை, சில பேருடைய படிப்பு, அவங்க அந்த படிப்பில் காட்டின ஆர்வத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க நல்லா வருவாங்கன்னு அப்போவே தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, ஜக்கீர் அப்படின்னு ஒரு பையன், அவன் கிளாஸ்லேயே எப்பவும் ஃபர்ஸ்ட் வருவான். நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கான்னு நினைக்கிறேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக. அது அப்போவே தெரிஞ்சிச்சு அவன் படிப்பில் காட்டுற அக்கறை, படிப்பில் காட்டுற இது. இப்போ நேற்று கூட ஜான்னுடைய ஸ்கூலில் கிராஜுவேஷன் நடத்துவாங்க. அது வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஸ்கூலாக இருப்பதுனால கிராஜுவேஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடத்தின, 600 பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆளுங்க தான் அங்கே படிச்சுட்டு போயிருக்கிறது. இப்போ கபில் தேவ் அங்கே தான் படித்தார், நம்ம அம்மா ஜெயலலிதாவும் அங்கே தான் படிச்சிச்சு, சிவாஜி கணேஷன் மகன் பிரபு அங்கே தான் படித்தார். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, இன்ஃபோசிஸ் நாராயண்மூர்த்தி, நந்தன் நீலக்கண்ணி நமக்கு ஆதார் கார்டெலாம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்கெல்லாம் அங்கே படிச்சுட்டு போனவங்க. அந்த மாதிரி பெரிய ஸ்கூல், 150 வருஷம். அங்கே பார்க்கும்போது 600 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து நேற்று கிராஜுவேஷன் செரமனி, அதை பார்க்கும்போது அங்கே ஒவ்வொருத்தரும் என்ன தான் ஆவாங்க வாழ்க்கையில் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும் இல்லைங்களா. அவங்க பெற்றோருங்கெல்லாம் வராங்க, வந்து அவங்க பையனுங்கள்லாம் சூட்டு பேண்ட்டை போட்டு 12th பாஸ் பண்ணி கிராஜுவேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்ணிலெல்லாம் தண்ணி. அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொட்டென்ஷியல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெருசாக கூட வரலான்னு, அநேக பேர் வரலாம், வராமையும் போயிடலாம் இல்லைங்களா, வராமல் போயிடலாம். என்னுடைய ஸ்கூலில் நான் கூட யோசிச்சு பார்த்துருக்குறேன், சில பேர் இந்த மாதிரி ஜக்கீர்ன்றமா நல்லா இன்ஜினியராக வந்துட்டு, ஆனால் நிறைய பேர் நல்லாவே வரல. அது சில பேரில் பார்த்தோன்னா எனக்கு ஜானுக்கு சொல்லுவோம், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எங்கே டாடி, என்ன பண்ணுறாங்க, எல்லாம் யாரும் ஃபேஸ்புக்கிலலாம் எங்கே இல்லையே அப்படின்னா, ஒரு சில பேர், ஒருத்தர் வெஜிடபிள் விற்கிறாரு, ஒருத்தர் வந்து கேபியில் வேலை செய்கிறாரு என்னுடைய கிளாஸ்மேட், ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறது. அந்த மாதிரி அதை பார்க்கும்போது இந்த ஒருவேளை நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் வாழ்க்கையில் இல்லாமல் ஆண்டவர் வழிகாட்டாமல் இருந்தால், ஒருவேளை மிஞ்சி போனால் பெஸ்ட் ஒரு பஸ் கண்டக்டராக நான் ஆயிருக்கலாம், பஸ் கண்டக்டராக, இல்லை ஒருவேளை ஜெயிலில் கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா, இப்போ ஜெயிலில் இருந்திருக்கலாம், இல்லை உயிரோடு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். அது ஏன் பார்க்குறோன்னா, சின்ன வயசுலேயே அந்த என்ன ஆவாங்கன்றது வந்து அது ரொம்ப புதிர், நம்ம எல்லாருக்குமே புதிர். ஆனால் ரொம்ப அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப ஆசீர்வாதங்கள், சாக்கியங்கள் இந்த ஸ்கூலில் பெற்ற மாதிரி, அந்த ஸ்கூல்லாம் பார்த்தோன்னா டாப் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, இந்தியாவுக்கு 3 பட்ஜெட் ரெடி பண்ணவர் வந்து அவங்களுக்கு பேசுகிறார். அவர் ஒரு சிங், அவர் வந்து பேசி இப்போ 9 இந்தியா இப்படித்தான் போக போகுது, நீங்கள்லாம் இப்படி தான் ரெடி ஆகணும்னு பேசி ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுக்குறாரு. எவ்வளோ நல்ல ஸ்லாக்கியத்தோடு அவங்க வெளியே போகிறாங்க, ஆனால் அவங்க என்ன ஆக போகிறாங்க, 600 ஸ்டூடெண்ட்ஸு. அதை யோசிக்கும் போது இன்றைக்கி நம்ம படிக்கிற ஒரு கேரக்டர், பைபிளில் படிக்க போகிற ரொம்ப வினோதமான ஒரு கேரக்டர், நீதிமொழிகள் 13 நம்ம பார்க்குறோம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள், சாரி நியாயாதிபதிகள், காலையில் தான் நீதிமொழிகள் படித்தோம், நியாயாதிபதிகள். அவருடைய பேரும் அவருடைய பெரிய சாதனைகளும், அவர் பெரிய ஒரு சாதனைகள், அது வந்து ரொம்ப பேர் போனது. ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா அவர் ரொம்ப புதிரான ஒரு மனுஷன், அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ச்சி, அதை பார்க்கும்போது அவருடைய, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை தான் 13 அதை பார்க்கும்போது, அப்பா இவர் என்னவா வருவாரோ, இவ்வளோ ஸ்லாக்கியங்கள் பெற்ற, இவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெற்ற இப்பேற்பட்ட மனுஷன் இவர் என்னவா வருவாரோன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஏன் பைபிளில் ரொம்ப ஸ்லாக்கியத்தோடு, ரொம்ப ஆசீர்வாதங்களோடு பயங்கரமா பிறந்தவர் இவர் தான், ரொம்ப அதிசயமா பிறந்தவர் இவர் தான். ஆனா ரொம்ப சோகமா அதை, அந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் இழந்து அவர் லைஃப் ரொம்ப சேடா முடியறத பாக்குறோம் இல்லைங்களா. நல்லா இப்போ நேற்று கூட அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய கேப்டன், அந்த ஸ்கூல் கேப்டன் வந்து நின்றுட்டு பிளாக் எடுத்து கொடுத்துட்டு போற, அதெல்லாம் கிராண்டா இருக்கு பாக்குறதுக்கு. பிடிக்காட்டன அவன் என்னென்னவோ சாதிக்கணும் நம்ம நாட்டில், அவன் ஒன்றுமே இல்லாமல் வாலிபத்திலேயே அழிஞ்சு போகிறதை பார்க்கும்போது எவ்வளவு சேட் ஆகுதோ. அப்படித்தான் சாம்சன் பார்க்கும்போது, ஒரு சின்ன வயசில் சாம்சனை பார்த்தோன்னா எல்லோருமே சொல்லுவாங்க இவன் பெரிய ஆளாக வருவான், பெரிய ஆளாக வருவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கதை நமக்கு அவருடைய சின்ன வாழ்க்கை பார்க்குறோம். சாம்சன் வந்து நமக்கு ஒரு ரோல் மாடல் இல்லை. இந்த சொல்லப்போனால் இந்த கதைகளை யாருமே நமக்கு ஒரு அவங்கள பார்த்து பின்பற்றணும்னு இல்லை, அவங்கள பார்த்து அவங்க பண்ண நல்லதுகளை நம்ம பின்பற்றலாம், அவங்க பண்ண கெட்டதுகளை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இவங்களாம் ரோல் மாடல்ஸ் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ரோல் மாடல் நம்ம பின்பற்ற வேண்டியது பரிபூர்ணமான இயேசு கிறிஸ்துவ மாத்திரம். இவங்கெல்லாம் இவங்களுடைய தவறுதல நிறையா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்படி சாம்சன் கதையை பார்த்தோம்னா ரொம்ப டிராமா நிறைந்த, ரொம்ப தந்திரம், ரொம்ப கொடுமை, ரொம்ப ஒரு என்ன விதி திருப்பங்கள் நிறைந்த ஒரு கதை. இதில் தான் 4 அதிகாரங்கள் நம்ம படிக்க போகிறோம். சாம்சனுடைய எழுச்சியும் அவருடைய வீழ்ச்சியை பற்றி நம்ம படிக்க போகிறோம், அதான் பார்க்குறோம். இந்த 4 அதிகாரங்களில் சாம்சனுடைய பெரிய சாதனைகள்லாம் வரப்போது ரொம்ப எனக்கு ரொம்ப த்ரில்லிங். அந்த காலங்கள்லாம் பைபிள் படிக்கும்போது சாம்சன் ஒரு கழுதை எலும்பு வச்சுக்கிட்டு 1000 பேரை சாவடிச்சார். கழுதை ஜா எலும்பு வச்சுக்கிட்டு அவர் வேற எந்த பண்ண இல்லை, 1000 சோல்ஜர்ஸ் சாவடிச்சவன், ஒரு ஃபாக்ஸஸ் வச்சுக்கிட்டு ஃபாக்ஸ் வால்ல 150 ஃபாக்ஸஸ் வச்சுக்கிட்டு பிலிஸ்தீனில் இருக்கக்கூடிய எல்லா பயிரையும் எரிச்சு போட்டான். அப்படி பார்க்குறோம் பெரிய காரியங்களை. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெரிய தூண்களை நகற்றி அந்த ஆலயத்தையே கீழே தகர்த்து அதை ஆலயத்தையே கீழே போட்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் சாம்சனுக்கு இருக்கிற இவ்வளோ பலன், எவ்வளோ சாதனைகள், எவ்வளோ பிறப்போடு எதிர்பார்ப்போடு பிறந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை பயங்கரமாக மோசமாக போனதுக்கு ஒரே காரணம் அவனுக்கு இருந்த ஒரே பலவீனம். என்ன அந்த பலவீனம்? பெண்கள். பெண்கள் பாருங்களேன், அதான் ரொம்ப சேட். அது பெண்ணுடைய விஷயத்தில் அவர் விழுந்து தன்னை இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப விசேஷமாக எல்லா கவர்ச்சியான பெண்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய திலைலா என்ற பெண்ணுகிட்ட தான் மாட்டி எவ்வளோ பெருசாக வரவேண்டிய ஒரு வீரன், எவ்வளோ பிறப்போடு பிறந்த ஒரு வீரன், ரொம்ப சோகமாக அவர் லைஃப் முடியுது, ரொம்ப பரிதாபகரமாக அவர் லைஃப் முடியுது. அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 13 அதிகாரத்தில் அவருடைய அற்புதமான பிறப்பு, 14 அதிகாரத்தில் அவருடைய துரதிருஷ்டமான திருமணம், 15 அதிகாரத்தில் அவருடைய போர்க்களத்தின் சாதனைகள், 16 அதிகாரத்தில் அவருடைய சோககரமான மரணம். அதைத்தான் நம்ம 4 அதிகாரங்களில் பார்க்க போகிறோம். சாம்சன் கதை 13 அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. அங்கத்தான் சீன், முதல் சீன் ஆரம்பிக்குது. அதை நம்ம பார்க்கலாம். 1 வசனத்தை படிங்க.
மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார்.
நம்ம போட்ட ரெக்கார்டே போடுற மாதிரி இந்த அதிகாரமும் ரெக்கார்டே போடுது. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தீமை செய்தபடியால், இந்த டைம் ஒரு புது அடி. எங்க இருந்து வருது? பிலிஸ்தியர்கிட்ட இருந்து. எத்தனை வருஷம்? 40 உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 18 தான் பார்த்துருக்குறோம் நம்ம, மேக்சிமம் 18-20 தான் பார்த்துருக்குறோம். இது எத்தனை? 40 ஒரு ஜெனரேஷன் மாதிரி லாங் இயர்ஸ் அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கிறாங்க. பாருங்களேன், இதை ரொம்ப சோகமாக பார்க்குறோம். சேம் சைக்கிளாக இருக்கோன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அடுத்த வசனம் இந்த வசனத்தோடு முடியுது. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இங்கே மிஸ் ஆகுது. அடுத்த வசனத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? உன்னால் யாராவது யோசிக்க முடியுமா? இது நம்ம பார்த்துட்டு வந்த சைக்கிளில் அவர்கள் தீமை செய்தார்கள், பிலிஸ்தியர்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார், அப்புறம் ஆண்டவர் அவங்களை காப்பாற்றி, ஏதோ ஒரு சைக்கிள், ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது இதில்? கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்படின்றது இந்த வசனத்தில் காணும். பாருங்களேன், சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தீமை செய்தார்கள், ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார், வித்து போட்டார், அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். 40-18 கொடுமைப்படுத்தினார்கள். அப்பொழுது கொடுமையை தாங்க முடியாமல் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், தேவன் அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியை அனுப்பினார். இப்ப என்ன ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது? அவர்கள் பாவம் செஞ்சாங்க, பிலிஸ்தியருக்கு ஒப்பு கொடுத்தார் 40 வருஷம். அடுத்த வசனம் ஆண்டவர் ஒரு விடுதலை வீரனை எழுப்புறார், நியாயாதிபதி எழுப்புறார். ஆனா அவர்கள் கூப்பிட்டாங்கன்றது காணும் பாருங்களா. ஏன் அது இல்ல யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் 3:9 பார்க்கலாம், 16:6 பார்க்கலாம், 3:15 பார்க்கலாம், 6:6 பார்க்கலாம், 10:10 அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சைக்கிள் வரும். இங்க ஏற்கனவே சொன்ன அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது மனம் திரும்பி கூப்பிடுறது இல்ல, அவங்களுடைய வேதனை தாங்க முடியாம கூப்பிடுறது. ஆனா அந்த வேதனை தாங்க முடியாத கூப்பிடுறது கூட இந்த இடத்துல இல்ல. அப்படின்னா என்ன காட்டுது? முற்றிலுமாக தேவனையே மறந்து போன ஒரு ஜாதி, ஒரு அந்நியர்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போன ஒரு ஜாதி. இதான் பாட்டம், இதான் ஜட்ஜ். சாம்சன் தான் லாஸ்ட் ஜட்ஜ். உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க, பாகாலை ஆராதித்துக் கொண்டு பிலிஸ்தியர்களுக்கு அடிமைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க மனம் திரும்புதலை பண்ணியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, அவங்க உபத்திரவங்களை பார்த்தோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல. ஏன்னா இப்படி ஒரு சேட் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ பழகிக்கிட்டாங்க, வாழ பழகிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த விஷனுமே இல்லை. ஆண்டவருடைய நாமம் என்ன ஆவருது, நம்மளை ஏன் காணாம தேசத்துக்கு கூட்டு வந்தார், நம்மளை ஏன் மீட்டாரு, அவர் நோக்கம் என்னன்ற காரியமே கிடையாது. வெந்ததை தின்னு காலம் வந்தா போவோம், அப்படி ஒரு வாழ்க்கை தெரியுமா. ஒரு ஒரு என்ன ஆண்டவருக்காக என்ன செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நான் சாப்பிட்டனா, வெந்ததை சாப்பிட்டனா, வயசாச்சா, முடிஞ்சு போவோம், அப்படி ஒரு வாழ்க்கைக்கு பழகி போயிட்டாங்க. இப்படி இருக்கிறோமே, கர்த்தர் நம்மளை காப்பாத்தணுமே என்ற அக்கறை இல்ல. கர்த்தருடைய நாமம் என்ன ஆகுறது, அவருடைய ராஜ்யம் என்ன ஆகுறது, அவருடைய சித்தம் செய்யப்படலையன்ற அக்கறையெல்லாம் இல்ல. அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை, அடிமை விக்கிற ஆராதனை வாழ்க்கை, பழகி அடிமைத்தன வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு பழகி போயிட்டார்கள். அதான் பாக்குறோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு போய் சாம்சன் அவங்களுக்கு சொல்லும் போது 15:11 அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, இப்படி போயிட்டது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இப்போ ஒரு நியாயாதிபதி தேவை. அவர் எங்க போய் கண்டுபிடிக்கிறார் நியாயாதிபதிய? எந்த கோத்திரத்தில்? 2 வசனத்தில் தான் கோத்திரத்துக்கு போறார். இஸ்ரேவேல் 12 கோத்திர ரேங்கிங்ல தான் கோத்திரம் எங்க வருது தெரியுமா? எந்த லிஸ்ட்ல பார்த்தாலும் தான் கோத்திரம் தான் 12வது லிஸ்ட்ல வரும். அப்படின்னா என்ன? கடைசி கோத்திரம், பாட்டம் கோத்திரம், ரொம்ப பலவீனமான கோத்திரம். 1வது அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், 1வது அதிகாரத்துல 34வது வசனத்துல அவர்கள் வந்து அவங்க தேசத்தை கூட காப்பாத்திக்க முடியாம ஆமோரியர்கள் அவதை வந்து ஆட்கொண்டு அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி மோசமா போயிட்டாங்க தான் கோத்திரம். அந்த கோத்திரத்துல எங்க யூதா கோத்திரம் எங்க போச்சு? எப்ராயிம் கோத்திரம் எவ்வளவு வந்து நின்னுச்சு? ஜோசுவா எங்க, ஒத்னியல் எங்க, அந்த மாதிரி பெரிய மனிதர்கள் எங்க போனாங்க? இப்ப எங்கதான் போக வேண்டியது இருந்துச்சு? ஆண்டவர் தான் கோத்திரத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு பாருங்களேன். அதான் ரொம்ப சேட் சிச்சுவேஷன் நமக்கு காட்டுது அந்த வசனமே. அது ரொம்ப சோககரமான ஒரு சூழ்நிலையை காட்டுது. ரொம்ப இதுல பெரிய ஆச்சரியம், யூதா கோத்திரம் எங்க போச்சு அப்படின்னா, ஒரு இந்த கதையில சாம்சன் வந்து பிலிஸ்தியர்களை அடிச்சு போட்டு யூதா கோத்திரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கலான்னு போறாரு. பெரிய கோத்திரம், சிங்க கோத்திரம். அவங்க என்ன பண்றாங்க, பிலிஸ்தியர்கிட்ட போய் ஒரு டீல் பேசிட்டு, நாங்க சாம்சனை ஒப்பு கொடுத்துடுறோம், எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, எங்க நாங்க இருக்கிற மாதிரியே விட்டுருங்க, உங்களுடைய அடிமைகள் நாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லி சாம்சனை போய் ஒப்பு கொடுக்கறதுக்கு போறாங்க. அப்படின்னா என்ன காட்டுது? இவங்க எதுவுமே தேவனுடைய சத்ருகளுக்கு இதோ நின்று ஆண்டவருக்காக போர் செய்யறது, ஆண்டவர் நாமத்துக்காக செய்யணும்ன்ற எதுவுமே இல்லை. வெந்ததை தின்னா போதும், அப்படி ஒரு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சேட். 12 அந்த லோவஸ்ட் கோத்திரத்துக்கு. இன்னும் இந்த வசனங்களை படிச்சுட்டு போகும்போது பிறப்புல இருந்தே டான் கோத்திரத்துக்கு போய் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி பிறப்புல இருந்தே பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பிடிச்சு அவனை ரெடி பண்ணி அமிச்சா அவன் போய் என்ன பண்றான், பிலிஸ்தீர் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு போறான். போய் ஆண்டவர் என்ன சோகமா வருது தெரியுங்களா, ஆண்டவர் அதுக்கு ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதை அனுபவிச்சு பிலிஸ்தியர்களுக்கும் சாம்சனுக்கும் ஒரு போர் நடத்தியாவது அவங்களை காப்பாற்றலான்னு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தார்னு வருது. ரொம்ப சேட். இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே போயிருச்சு. ரொம்ப சேடான நிலைமையில அவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு யோசிச்சு பாருங்களேன். அதான் அந்த வசனம் நமக்கு அவ்வளோ காரியங்களை நமக்கு உணர்த்துது. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு தேவன் பாகாலைய வணங்கி கொண்டு பிலிஸ்தியர்களுக்கு அடிமைப்பட்டு போய் இப்படிப்பட்ட இஸ்ரவேலை பார்த்து ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறோம், அந்த இஸ்ரவேலின் தேவனை பார்த்து இன்னொரு பக்கம் நம்ம ஆச்சரியம் தான் பண்ணணும். ஏன், அந்த தேவன் அவருடைய உச்சகட்ட கிருபையை இப்பத்தான் காட்டுறார். என்ன காட்டுறாரு, வேத வசனத்தில் வரும்போது எங்கே வேர் சின் அபவுண்ட் கிரேஸ் அபவுண்டட்னு ஒரு வசனம் இருக்கு, பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் அதிகமாய் பெருகிற்று. பாவம் எங்க ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிருச்சோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபையும் உச்சகட்டத்தில் போயிருச்சு. அந்த தேவன் இவர்கள் யாருமே அவரை கூப்பிடாம இருந்தாலும் அடிமைத்தனத்தில் இவர்கள் இருந்தாலும் கிரேட்டர் தென் ஆல் மை சின்ன்ற மாதிரி கூப்பிடுற உணர்வு கூட இல்லாம செத்து போன நிலையில அவங்க போனாலும் அவர்களுக்கு இவர் ஒரு விடுதலையை எழுப்புறார், ஒரு ஜட்ஜை இவர் எழுப்புறார். பாருங்களா, அதான் காடுடைய கிரேஸ், பெரிய கிரேஸை நம்ம பார்க்கிறோம். நம்மளும் இந்த கிரேஸை பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும், இந்த கிரேஸை பார்த்து நம்மளும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை புகழணும். ஏன், நம்மளை காப்பாத்தினது இந்த கிரேஸ் தான். நமக்கு எந்த விதமான உணர்வும் இருக்குல்ல, நம்ம பாவத்தில் இருக்கிறோன்னு நமக்கு எந்த விதமான உணர்வும் இருக்குல்ல, ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்தணும்னு இருக்கணும்னு இருக்கவே இல்லை. நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா நம்மளை வந்து காப்பாத்த அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் எழுப்பினார், பிறப்புல இருந்தே அவரை செலக்ட் பண்ணி எழுப்பினார். அந்த கிருபை தான் நமக்கு இங்க வெளிப்படுது, ஒரு முன்னோடியாக சாம்சனை எழுப்புறதுல நமக்கு வெளிப்படுது. பாருங்களேன், ஒருவேளை ஆண்டவர் நம்ம கேட்காம ஆண்டவர் நமக்கு கேட்கிற காரியங்களை தான் ஆண்டவர் செய்வேன் இருந்திருந்தா நம்மலாம் ரட்சிக்கப்பட்டு கூட இருந்திருக்க முடியாது இல்லைங்களா, பிச்சைக்காரங்கள தான் இருக்கும். ஓகே, பிலிஸ்தியர்களுக்கு அடிமைப்பட்டு போனாங்க. பிலிஸ்தியர்கள் யாரு, இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசம். பிலிஸ்தியர்கள் வந்து ஆண்டவர் அழிக்கணும்னு நியாயாதிபதிகள் மூணு ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் மூணுல குறிப்பிட்ட தேசங்கள்ல முதலாவது தேசம் அது, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தேசம் அது. அந்த பிலிஸ்தியர்கள் பார்த்தோம்னா அவர்கள் வந்து அவங்களுடைய புராணம் கதையை பார்த்தோம்னா அவங்க ஏஜியன் நகரத்திலிருந்து அவங்க எகிப்துக்கு வந்து எகிப்துல ஆட்கொள்ளலான்னு பார்த்து எகிப்து கிட்ட போர் செஞ்சாங்க. ஆனா எகிப்து அவங்களை அடிச்சு விரட்டி, இவங்க கப்பல் ஜனங்க, கப்பல்ல தான் பிரயாணம் பண்ணி போவாங்க பிலிஸ்தியர், அவங்கள அடிச்சு விரட்டி துரத்தும் போது அந்த எகிப்துல இருந்து கடந்து அவங்க வந்து இந்த மெடிட்டேரியன் சீ பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு பக்கத்துல காசான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காசா இன்னைக்கு கூட காசா ஸ்ட்ரிப்னு இருக்கு. அந்த இடத்துல குடியேறினாங்க. அந்த இடத்துல குடியேறி அவங்க ஒரு பென்டா போலீஸ் அப்படின்னு ஒரு இடம், ஒரு அஞ்சு நகரங்களை கொண்ட ஒரு இடத்த அவங்க கட்டினாங்க. கடல் கரையில் இருக்கக்கூடிய மூணு நகரம் காசா, அஸ்கிலான், அஷாட் அப்படின்ற மூணு நகரம், உள்ளூர்ல இருக்கக்கூடிய அக்ரான் காத் அப்படின்னு அஞ்சு நகரங்களுக்கு அதிபதிகள் பிலிஸ்தியர்ஸ். இவங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா இவர்கள் என்ன பண்ணாங்க, அங்க இருந்தாங்க, அங்க இருந்த மக்கள் கப்பல் பிரயாணம், கப்பல்ல ரொம்ப பிரயாணம் செய்யக்கூடியவங்க, இவங்க இஸ்ரவேலை ஆட்கொண்டாங்க. அந்த ஹிஸ்டரியில பார்த்தோம்னா இவர்களுக்கும் இஸ்ரேவேலுக்கும் இருந்த ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவங்க கிட்ட ஐரன் இருந்துச்சு, ஐரன் இஸ்ரேவேல் கிட்ட பிரான்ஸ் தான் இருந்துச்சு. அதனால இஸ்ரேவேலை இவர்கள் ஒடுக்கி அடுக்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், 40 வருஷம், லாங்கஸ்ட் 40 வருஷம். பாருங்களேன், அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷனை எழுப்புறத நம்ம பார்க்கிறோம். யோசிக்க முடியாத ஒரு மனுஷன், அவருக்கு எங்கதான் அந்த மனுஷனை எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு, தான் கோத்திரத்திலிருந்து, தான் கோத்திரத்திலிருந்து ஜோரா அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து, ஜோரான்ற ஒரு கிராமம். பாருங்களேன், தான் கோத்திரம், தான் கோத்திரம், ஒரு வசனம் படிப்போம் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி படிச்சுக்கிறதுக்கு. பிலிஸ்தீர் யாருன்னு பார்த்தோம், தான் கோத்திரம் வந்து ஜெனசிஸ் 36 படிங்க, 36
அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார்.
தான் என்றதுக்கு அர்த்தமே அவர் ஒரு ஜட்ஜ் அப்படி பாருங்களேன். ஏன் ஆக்சுவலா இது வந்து தான் டான் வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு மகன், வேலைக்காரிக்கு. யாக்கோபு மனைவிகள் ரேச்சலும் லேஹாவும் சண்டை போட்டு போட்டுக்கிட்டு எனக்கு பிறப்பாங்களா உனக்கு பிறப்பாங்களான்னு முடிக்காம வேலைக்காரர்களை வேற பயன்படுத்தி பிறக்கும் போது ராகேல் உடைய வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு மகன். தான் ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு யாக்கோபு பாருங்களேன், யாக்கோபு வந்து அதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கார். ஜெனசிஸ் 49:16
தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான்.
தன் ஜனங்களை நியாயம் விசாரிப்பான். யாக்கோபு தான் மரிக்கும் போது இந்த ஒரு நிகழ்வை பார்த்து சொன்ன மாதிரி அவர் நியாயம் விசாரிப்பான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்தில் இவர் வந்திருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய பெற்றோர்களை பத்தி தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். படிங்க இரண்டாவது வசனத்தில்.
அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலனியா இருந்தாள். கர்த்தருடைய தூதரானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியாக நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலைமேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசேனையாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
சரி, சாம்சனுடைய பெற்றோர்கள் பத்தி இதுல சில விஷயங்கள் வருது. என்ன பார்க்கிறோம்? அவர்கள் அந்த தாய் மலடியா இருந்தால் அப்படின்னு பார்க்கிறோம். மலடியா இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அது ஒரு பேட்டர்னா பைபிள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சாரா அப்படித்தான் இருந்ததை பார்க்கிறோம், ரபேக்கா அப்படித்தான் இருந்ததை பார்க்கிறோம், ரேச்சல் அப்படித்தான் இருந்ததை பார்க்கிறோம். வித்து யார் மேல் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட வித்து வர்ணமோ அந்த அம்மா சாரா. அந்த அம்மா எவ்வளோ வயதான காலம் வரைக்கும் குழந்தை பிறக்காம இருந்து அவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்படி ஒரு பேட்டர்ன் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாததுல முடியாத ஒரு காரியத்திலிருந்து தன்னுடைய ஒரு வித்தை அவர் வாக்குத்த பண்ணப்பட்ட வித்தை அவர் கொண்டு வர்றதுக்காக பாருங்களேன். அப்படிதான் சாராக்கு அவர் செஞ்சார்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் சாம்சன் ஒரு ஒரு ஜட்ஜாக இவங்களை விடுதலை செய்யறதுக்கு ஒரு மலடியா இருக்கக்கூடிய பெண், அந்த அம்மா பேரு கண்டுபிடிங்களா இந்த அதிகாரத்தில் எங்கேயாவது? அந்த அம்மா பேரே கொடுக்கல. பேர் கூட தெரியாத ஒரு பெண், தான் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண், அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் பேர் இருக்கு மனோவா. அந்த அம்மா பேர் சொன்னா சாம்சனுடைய அம்மான் தான் சொல்லணும், இல்ல மனோவாவுடைய மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தோம்னா ஒரு நல்ல குட் நியூஸ், ஒரு தேவ தூதன் வந்து ஒரு நல்ல அருமையான குட் நியூஸ் அவர்களுக்கு கொடுக்கறத பாக்குறோம். என்ன? முதலாவது, அம்மா நீ மலடியா இருக்கிறாய் அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியாது, இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இவர் ஒருவேளை ஒரு தீர்க்கதர்சி தான் அப்படின்ற மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நான் சொல்லுகிறேன். நீ அப்படி இருக்கிறாய், ஆனா நீ ஒரு குமாரனை பெறுவாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். தெய்வீக வாக்கை நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு குமாரனை நீ பெறுவாய். எப்படி இருக்கும் அந்த அம்மாக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை துணி துவைச்சிக்கிட்டு இருந்திருக்கோம், இல்ல வயல்ல ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கோம், சமையல் செஞ்சிட்டு, திடீர்னு ஒரு ஒரு தேவதூதன் வந்து நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்றது பெரிய ஆச்சரியம். அதுல சொல்ல அஞ்சு காரியங்களை அவர் சொல்ற. நீ மலடியா இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், நீ எந்த திராட்சை ரசமும் நீ குடிக்க கூடாது, நீ எந்த அசுத்தமான சாப்பாடையும் அன்கிளீன் ஃபுட்டை நீ சாப்பிடக்கூடாது. அவன் பிறந்த பிறகு அவனுடைய தலை மயிரை நீ கட் பண்ணக்கூடாது. அப்புறம் அவன் ஏன் அவன் ஒரு நேசரைட்டா இருப்பான், அவன் நேசரைட்டா இருப்பான். இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றார். அடுத்ததாக அவன் இஸ்ரவேலை பிலிஸ்தியர்கிட்ட இருந்து ரட்சிக்க தொடங்குவான். பாருங்களா, அதான் ரட்சிக்க தொடங்குவான். இதான் அருமையா யோசிச்சு பாருங்க. அருமையா அவங்களை பத்தி அது சொல்றதை பாக்குறோம். ஏன் திராட்சை ரசத்தை அவர் திருப்பி திருப்பி சொல்றாருன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன், என்ன நம்ம ரொம்ப குடிப்பாங்களா இவங்களை பத்தி ஏன் இப்படி பேசுறாருன்னு. அந்த ஊர் ஜோரான்ற ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து திராட்சை தோட்டங்களுக்கு. ரொம்ப அந்த ஊர்ல திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் அப்படி இருக்கும்போது நேச்சுரலா ரொம்ப பேர் அதை சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதை கட்டுப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஃபேமஸ் அந்த ஊர். எங்க பார்த்தாலும் திராட்சை தோட்டம் நிறைய இருக்கும். தன் தாய்க்கும் சரி சாம்சனுக்கும் சரி அந்த கட்டுப்பாடு, அந்த சின்ன வயசுல இருந்து அந்த தாய்க்கும் இருக்கணும், அவன் பிறந்த பிறகு அவனுக்கும் இருக்கணும் அப்படின்றபடி அவர் செய்யறதை எங்க பாக்குறோம் பாருங்களேன். அவருடைய வாழ்க்கை சொல்றாரு ஒரு நேசரைட் அப்படின்னும் போது அது நமக்கு ஒன்றும் அதை பத்தி நம்ம கேள்விப்படாமல் இருக்கலாம். நேசரைட்ன்றது வந்து அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை செய்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றும்படி அவங்க வாழ்க்கையில் உறுதியாக இருப்பாங்க. அது வந்து நம்பர் 6 என்னாகமோ 6 பார்த்தீங்கன்னா ஒரு நேசரைட் செய்ய வேண்டிய கட்டளைகள்லாம் அதுல இருக்கு. நம்ம படிக்க வேண்டியதுல நீங்க போய் வீட்டில் வந்தா படிச்சுக்கலாம். அவன் அந்த பொருத்தனையை செய்யும் போது அவன் என்னென்ன செஞ்சிருக்கணும், முதலாவது திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது, ஒரு செத்த பாடி அவன் தொடக்கூடாது, அவன் தலைமுடியை கட் பண்ணக்கூடாது. அந்த முழு பொருத்தனையுமே ஒரு ஆசாரியனா இல்லாதவன், தனிப்பட்ட ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் எப்படி தன் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றதுன்றதுக்கு சில ரூல்ஸ் அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நேசரைட் ஓ அப்படின்னுவாங்க. ரொம்ப புனிதமான ஒரு பொருத்தனை, அது ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய ஒரு ஒரு வாக்கு பாருங்களேன். அப்படின்னா அது வந்து பொதுவாகவே சுயமா தான் அவங்க செஞ்சுக்குவாங்க, சுயமான ஆண்டவருக்கு. ஆனா சாம்சனை பொறுத்தளவுக்கு ஆண்டவரே அதை நியமிச்சிருக்கிறார் பாருங்களா, அது ரொம்ப விசேஷம். ஆண்டவரே முழு வாழ்க்கையும் அவன் ஒரு நேசரைட்டா இருக்கணும், அது தேவனுக்கு அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன், ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அவன் தலைமுடி பார்த்தாவே தெரியும் படிக்கு அவன் தலைமுடியில எப்படி வருது தமிழ்ல,
சவரன் கத்தி படவாகாது.
சவரன் கத்தி, அது ஒருவேளை சவரன் கத்தி, கத்தி ஷைன் அடிக்கிற ஒரு கத்தியை போடக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது அவனை அப்படின்னு பாருங்களேன். நேசரைட் பிறப்புல இருந்தே நேசரைட்டாக அவனை சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். அவங்க தாய் ஒன்றும் குடிக்க கூடாது, அவன் வயிற்றுல இருக்கும் போதும் சரி, அவனுக்கு ஃபீட் பண்ணும் போதும் சரி, அந்த திராட்சை ரசத்தை குடிக்காம அவன் வந்து ஸ்ட்ரிக்டா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கணும், ஒப்பு கொடுத்து இருக்கணும் பாருங்களேன். இந்த நேசரைட்ன்றது ரொம்ப விசேஷங்க. அதை பத்தி ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டவருக்காக பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். ஆண்டவர் ஆமோஸ்ல கூட ஒரு வசனத்தை சொல்றார், 2:11, எந்த மக்களுக்கு மத்தியில் வாலிபர்கள் ஆண்டவருக்கு இப்படி ஒரு நேசரைட்டா தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த மக்கள் மெய்யாகவே பாக்கியமான மக்கள் அப்படின்ற மாதிரி பாருங்க. ஆமோஸ் 2:11,
உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன்.
அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு சபைக்கு தேவையானது என்ன தெரியுமா, நேசரைட்ஸ் தான் தேவை. என்ன நேசரைட்ஸ்னா, முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தீட்டான காரியங்கள், ஆத்ம தீட்டுப்படுத்துகிற எந்த காரியங்களுக்கும் தங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காம கடவுளுக்கு இரவும் பகலும் ஒப்பு கொடுத்த மக்கள் தான் சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய சபை எவ்வளவு பாக்கியமானது. இன்னைக்கு காலில் கூட நம்ம படித்தோம் இல்லைங்களா, நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு கடன் பட்டிருக்கிறன்ற உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா இப்படித்தான் நான் வாழ சொல்லும். அது இயற்கையா இதுதான் பவுல் சொல்றார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் ஜீவ பலியா வாழும்படி உங்களை கேட்கிறேன் இல்லைங்களா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க, வேற என்ன உங்களுக்கு ஆண்டவர் செய்யணும் அப்படின்ற மாதிரி பாருங்க. இது சாமியல் அப்படித்தான் இருந்ததா அங்க பாக்குறோம். அவன் தன் தாயை அவர் ஒரு நேசரைட்டா பண்ணுச்சு, தேவனே எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கும் நான் உங்க கற்பணிக்கிறேன் அப்படின்னு சாம்சனை வந்து ஆண்டவரே இங்க நியமிச்சதா பாக்குறோம். ஒரு விசுவாசத்தோடு யோசிச்சு பாருங்க. அவரை அது மாத்திரம் இல்ல, ஒரு நேசரைட் மாத்திரம் இல்ல, தான் வந்து இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவான், ரட்சிக்க தொடங்குவான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாக்கியமான ஒரு ஒரு செய்தி. ஒரு புள்ள நமக்கு பிறக்க போது நான் நினைச்சு பார்க்குறேன், அந்த 600 பெற்றோர்களும் மூஞ்சில முழிப்போம், கவலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது பிள்ளைங்க கிராஜுவேட் ஆயிட்டாங்களேன்னு. ஆனா என்ன ஆவாங்கன்ற ஒரு கவலை இருக்கும்போது, இன்னும் குழந்தையே உருவாகல, ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும், அந்த குழந்தை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒப்பு கொடுக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இந்த சந்ததிக்கே பிரயோஜனமாக அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களுடைய ஜாதியை பிலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாற்றும். தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட குழந்தை, இந்த சந்ததியில எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காக பிறந்திருக்கிற ஒரு குழந்தை. அதை விட ஒரு குட் நியூஸ் ஒரு தாய்க்கும் பெற்றோருக்கும் என்ன இருக்க முடியும்? இதான் நம்ம எல்லாரும் விரும்புறோம். நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு நேசரேட்டா ஒப்பு கொடுத்துருக்கணும், அவங்க வாழ்ற வாழ்க்கையில சந்ததியில அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி ஒரு சாக்கியத்தோடு பிறந்தவர் சாம்சன். அது அருமையாக இந்த தேவ தூதன் சொல்றத பார்க்கிறோம். அதை தொடங்குவான் அப்படின்னு சொல்ற, தொடங்குவான் அப்படின்னு சொல்றத பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அவங்க ஹார்ட் கோட் இருக்காங்க, செஞ்சு முடிக்க முடியாது. அதை கடைசியாக செஞ்சு முடிக்கிறவர் தாவீது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், தாவீது தான் பிலிஸ்தியர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவங்க முற்றிலுமா அழிக்கிறார். இவர் ஆரம்பிச்ச வேலை அது அங்க போய் முடியுது. அதனால தான் தொடங்குவார். இவர் சொன்னது நடக்கலையே நம்ம நினைக்க முடியாது, இவர் சொன்னது மெய்யாகவே நடந்துச்சு. அதை தொடக்கினார், இவர் தொடக்கினார். சரி, சாம்சனுடைய தாய் இதை கேட்டு மிகுந்த ஆனந்தத்தோடு, அவங்க சந்தோஷத்தோடு, அவங்க தனியா இருக்கும் போது இப்படி நடந்திருக்கு. இந்த தேவதூதன் வந்திருக்கிறாரு, உடனே என்ன பண்றாங்க படிங்க தொடங்க.
அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும்
எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட, ஒரு பெரிய விசுவாசம் இந்த அம்மாக்கு இருந்திருக்கு, உடனே நம்புது. அதெல்லாம் கேள்வி இல்ல, சந்தேகம் இல்ல, உடனே நம்பி ஓடி போய் தன் புருஷன் கிட்ட. அந்த அது மாத்திரம் இல்ல, அந்த மனுஷன் வந்தாரு, மிகவும் பயங்கரமா இருந்தாரு. அவருடைய முக பார்வை, அவருடைய கண்கள் காட்சி, அவருடைய முகம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயப்படத்தக்கதாக இருந்தாரு. அவர் பேரையோ ஊரையோ நான் கேட்கல கேட்கல, ஆனா இவரு இதெல்லாம் எனக்கு சொன்னார் அப்படின்னு, அவர் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அவரு சொன்னதை மொத்தமா அவங்க ஹஸ்பண்டுக்கு இங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அந்த ப்ராமிஸ், அவர் சொன்ன ப்ராமிஸ், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கோன்றது மாத்திரம் இல்லாம அவர் என்ன செய்யணும், திராட்சரசத்தை சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லுது, எல்லாத்தையும் கிளியரா. ஒருவேளை தான் அவங்க ஹஸ்பண்ட் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதனால இருக்கலாம். சரி, இப்போ மனோவாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, இப்ப கேமரா வந்து மனோவா பக்கம் திரும்புது. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன கஷ்டமா போச்சு, அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா திடீர்னு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்க்கை போயிட்டு இருக்குது, திடீர்னு குழந்தைன்னு, திராட்சரசம், நசரியன் அப்படின்னு பெரிய சர்ப்ரைஸ்ல. அதுல சர்ப்ரைஸ்ல சர்ப்ரைஸ் என்னன்னா, அவர் இஸ்ரவேலை விடுவிப்பான் அப்படின்ற ஒரு ஆச்சரியம். அப்படி மனோவா என்ன பண்றாரு 8வது வசனத்துல,
அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பிய தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார்.
பாருங்களேன், ரொம்ப இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்த்ததுல நம்ம புரிஞ்சுக்க நினைக்கணும், ரொம்ப க்ரூஷியல். இப்படி ஒரு பதில் வருது, பொதுவா என்ன வந்திருக்கணும், இதெல்லாம் என்ன கனவு வினவு கண்டியா, நீ என்ன பைத்தியமா பேசுறியா, உனக்கு என்ன வயசாச்சு, இந்த நேரத்துல குழந்தை இழந்த அணிகிட்டு அப்படின்னு ஒரு பேசலாம். ஆனா மனோகா அந்த மனைவி சொன்னதை முற்றிலுமா அவர் விசுவாசிச்சிருக்கிறார். பாருங்களேன், விசுவாசிச்சிருக்காரு. அது இது நமக்கு என்ன காட்டுது, சாம்சன் எப்பேற்பட்ட ஒரு விசுவாச வீட்டில் பிறந்திருக்கிறாரு, எப்படி அவரை வளர்க்க போறாங்க அப்படின்றத நமக்கு காட்டுது. பாருங்களேன், ஒரு விசுவாச வீடு. மனோவாவுடைய ஜெபத்துல எந்த விதமான சந்தேகமோ, ஒரு கேள்வியோ, ஒரு 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 என்ன டீட்டெயில்ஸ், எப்ப பிறப்பாங்க, அவங்க டேட் என்ன, எப்ப, அதெல்லாம் கிடையாது. அவர் என்னத்த கேட்கிறாரு, நாங்க என்ன செய்யணும், எங்க கடமையே எனக்கு சொல்லு. பாருங்களேன், எப்ப நடக்கும், ஏது நடக்கும், நிச்சயமா நடக்குமா, நடக்காம போவாதான் இல்ல, அது நடக்கும். நீங்க சொன்னீங்க நிச்சயமா நடக்கும், அதை நான் நம்புறேன். நாங்க என்ன செய்யணும், எங்க கடமையை எங்களுக்கு சொல்லும். ஒரு போதகர் அருமையா சொல்றாரு, நம்ம எல்லாம் நிகழ்வுகள் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. எப்ப நடக்கும், ஏது நடக்கும், எங்க நடக்கும், எப்படி நடக்கும், என்ன எப்படி என்ன, அதுதான். ஆனா நம்ம என்ன செய்யணும்ன்றத பத்தி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நம்ம கடமை என்னன்றத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஆனா மனோ அவர் பெரிய பக்திமான் விசுவாசி, எப்படி காட்டுறாரு, நாங்க என்ன செய்யணும், சந்தேகப்படல, ஒரு கேள்வி எழுப்புல, நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய கடமை என்ன, பெரிய விசுவாசம், ரொம்ப பெரிய விசுவாசம். ஏன், இதே மாதிரி இதெல்லாம் முடிஞ்சு எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் இன்னொரு வயசான மனுஷனுக்கு நேரடியாக வந்து தேவ தூதனே வந்து சொல்றாரு, நான் தான் தேவ தூதன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, யார் இது, ஜெக்கேரியா. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தேவ தூதனே வந்து, நான் தான் காப்ரியல் தேவ தூதன், தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக இருக்கிறேன், ஆலயத்திலே வந்து அவருக்கு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, நான் நம்ப மாட்டேன், ஒரு காலம் என் மனைவிக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னார். அதனாலதான் அவர் ஊமையா பண்ணார். ஆனா மனோகா அப்படி இல்லை, அவருடைய விசுவாசம் பெருசு இல்லைங்களா. தனக்கு சொல்லல, தன்னுடைய மனைவிக்கு சொன்ன போதும் அவர் பெரிய விசுவாசத்தோடு அதை நம்பி, அதான் ஆண்டவர் சொன்னது, காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த மனுஷன் காணல, தேவதூதனையும் பார்க்கல, ஆனா அது விசுவாசிச்சு அவர் கேட்கிற ரிக்வஸ்ட் ரொம்ப நியாயமான ஒரு ரிக்வஸ்ட். ஒருவேளை மனைவி சந்தோஷத்துல சில கட்டளைகளை மறந்து இருக்கலாம். அந்த பிள்ளைங்க எப்படி நாங்க வளர்க்கணும், எங்களுடைய கடமையை எங்களுக்கு கத்துக் கொடுங்க, எங்களுடைய கடமையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அருமையா அவர் கேட்கறத பாக்குறோம். சரி, கேட்ட உடனே என்ன நடக்குது,
தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான்.
பாருங்களேன், மனோவா என்ன நடக்குது, மனோவா ஜபம் பண்றார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுமா ஆண்டவரே அப்படின்ன உடனே மறுபடியும் அந்த தேவ தூதனை அனுப்பி எங்களுக்கு சொல்லி கொடுமா ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் அவர் ஜபத்தை கேட்டு திருப்பியும் அவர் வர்றார். திருப்பியும் வரும்போது மனோவா கிட்ட வரல, எங்க வர்றாரு, அந்த ஸ்திரீ கிட்ட வர்றார். அந்த அம்மா அந்த ஸ்திரீ கிட்ட வந்தவொன்னே எனக்கு கையும் காலம் ஓடல, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இல்லைன்னா நீங்க வாங்கன்னு கூப்பிடல, அது நீங்க வாங்க எங்க ஹஸ்பண்ட பாக்கணும்னு, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் எங்க ஹஸ்பண்டை கூட்டு வரேன்னு ஓடி போய் அவங்க ஹஸ்பண்ட கூட்டு வந்து இவரு விண்ணப்பத்தை கேட்கிறார். ஐயா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு எல்லா தாழ்மையோடு அவருடைய வாக்கை அவரு நம்புறாரு. அவரு நம்பி உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். எப்படி ஆரம்பிக்கிறாரு, 12.
அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான்.
பாருங்களேன், உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும்னு அது லாங்குவேஜ்ல வரு. மரியம்மா சொன்ன மாதிரி, கர்த்தருடைய வேலைக்காரி நான், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும் போது நாங்கள் என்ன செய்யணும், எங்க பிள்ளையை எப்படி வளர்க்கணும். பாருங்களேன், அவங்க வைஃப்க்கு சொல்லி இருந்தாலும் அவர் அதுல ரொம்ப கவனம் செலுத்துறது அதுல நம்ம பாக்குறோம். ஏன், பெற்றோனா இருந்து எனக்கு கடமை இருக்கு, ஹஸ்பண்டா எனக்கு கடமை இருக்கு, பிள்ளைய அந்த பிள்ளைய வளர்க்கறதுல அதை சொல்லும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறார். சரி, தொடர்ந்து படிங்க.
கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிட்டதொன்றும் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்றும் புசியாமலும், நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் சரித்திரும் என்றான்.
சரி, இதுல அவர் திருப்பியும் இங்க பாத்தீங்கன்னா என்னத்த புதுசா சொன்னாருன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே புதுசா சொல்லல. என்ன புதுசா சொன்னாருன்னா, ரொம்ப கவனமா இருங்கள், அந்த பிள்ளையை வளர்க்கறத குறித்து ரொம்ப கவனமா இருங்கள் அப்படின்னு. அது கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீக்கு என்ன சொன்னாரோ அதே தான் இங்கே ரிப்பீட் பண்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு காரியத்தை கவனிக்கணும், நம்ம எல்லாரும் பிள்ளைகளா இருக்கிறவங்க நம்ம எல்லோரும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுல கவனமா இருக்கணும். இந்த தேவ தூதன் பாருங்களேன், அத ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம பிள்ளைகள். அதை பார்க்குறோம் பாருங்களேன். சரி நீ தானே பார்த்துக்க வளர்த்துக்கன்னு இல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட்ஸுக்கு ரொம்ப டெண்டன்சி அவங்க ஒய்ஃப் பார்த்து வளர்க்கட்டோம்னு இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் கவனமாக இருந்து ஏன் அந்த பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வளர்க்கணும். அவன் வளர்ந்து அவன் வரப்போற சாம்சனுடைய கனவு தானே நமக்கும் இருக்கணும். சாம்சன் மாதிரி ஆகக்கூடாது, ஆனால் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நசரைட்டாக இருக்கணும். நசரைட்டாக இல்லைங்களா இருந்து அவனுடைய சந்ததியில் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம வளர்க்குறதுல குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தேவதூதன் அதான் சொல்கிற, மிகுந்த கவனமாக இருங்க, ரெண்டு பேரும் கவனமாக இருங்க. அந்த பிள்ளை வேதத்தில் போட்டிருக்கிற மாதிரி அந்த பிள்ளையில் இதயத்தில் மதிகேடு உள்ளே இருக்குது, அதை விரட்டும்படி கர்த்தருடைய சிச்சையில் அந்த பிள்ளை வளர்க்கும்படிக்கு நம்ம கவனமாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அது ஒரு ஜாக்கிரதையாக சொல்லப்படுறதை பார்க்குறோம். சரி தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது மனவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரம் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை துசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார்.
சரி, இதுல ஒரு பாடத்தை நம்ம படிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு தூது தேவ தூதன் வந்தாரு, அந்த பெண்ணுகிட்ட நியூஸ கொடுத்தாரு, அதுக்கப்புறம் திருப்பியும் மனவா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண பிறகு திருப்பியும் அந்த தேவ தூதன் வராரு. நமக்கு ஒருவேளை இத சாதாரணமா படிச்சுட்டு போலாம், சாதாரணமாக படிச்சுட்டு போகலாம். அங்க ஒரு அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறத நம்ம கவனிக்காம கூட இருக்கலாம். என்ன பெரிய அதிசயம், நம்ம யெகோவா தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். இந்த ஜபத்தை கேட்டு அந்த தேவ தூதனை மறுபடியும் அனுப்பிச்சிருக்கிறார். அதை நம்ம பொதுவாகவே நம்ம வந்து ஆமாம் அங்க ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாருங்க, போன வாரம் அதுக்காக ஜபிச்சோம், ஆண்டவர் ஜபத்தை கேட்டு முடிச்சிட்டாரு, ரொம்ப ஜபத்தை கேட்டார் ஜபத்தை கேட்டாருன்னு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனா பைபிள்ல பார்த்தோம்னா ஜபத்தை ஆண்டவர் கேட்டாருன்றத சாதாரணமாவே எடுத்துக்கிறது இல்லை தெரியுமா. எத்தனை சங்கீதங்கள்ல ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், ஏன் என் சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார், எத்தனை வாட்டி வருது தெரியுங்களா. ஒரு சில சங்கீதம் படிப்புமே, சங்கீதம் 5:1-2 படிங்களா.
கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும்.
28 படிங்க. சாரி சரி 28:1-2 சங்கீதம் 28:1-2.
என் கர்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதே, நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறக்கிறவர்களுக்கு ஒப்பாவே. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உங்களுடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுத்தையும் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும்.
65:2 படிங்களா.
ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்.
ஜபத்தை கேட்கிறவர்களே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இப்படி பார்க்கும் போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்கிறாருன்றத நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. ஒரு அதிசயமாக சங்கீதங்கள், இன்னும் பல சங்கீதங்கள் இருக்கு, கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிப்பேன், ஏன் என் கஷ்டத்துல நோக்கி அவரை கூப்பிட்டேன், என் ஜபத்தை அவர் கேட்டார் அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டாருன்றதை அங்கீகரித்து கண்டு அதை நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது சங்கீதத்துல செய்யறத நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம ஜபத்தை சில டைம்ல கேட்காம இருக்கிறதுக்கே காரணம், ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுத்தாருனா கூட அதை அங்கீகரிக்கிற ஒரு நிலையில இல்லாம கூட ஆண்டவர் ஜபத்தை கேட்டாருங்கன்னு கோட்டவாய் விட்டுக்கிட்டு ஆமாங்க ஆண்டவர் ஜபத்தை கேட்டாருன்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அது ஒரு பெரிய அற்புதமாக அதிசயமாக பார்க்கணும். பாருங்களேன், மனோவா ஜபத்தை அவர் ஜபம் பண்ணாரு, ஆண்டவர் அதை செவி கொடுத்து கேட்டு அவருக்கு பதில் கொடுக்கிறார். பெரிய தேவன், எம்மாத்திரம் மனோவா, எவ்வளவு பெரிய என்ன பெரிய ஜபத்தை அவர் பண்ணாரு, ஆனா அந்த ஜபத்துக்கு பதில் கேட்டார். என் கடமை எனக்கு காமிய ஆண்டவர் அப்படின்றத இது கேட்டார். சரி, இங்க தொடர்ந்து என்ன நடக்குது? அவரு இப்ப மனோவா ரொம்ப சந்தோஷம், அந்த தேவ தூதன் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுனால இப்ப அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்றார் இல்லைங்களா. அந்த ஆனந்தத்துல சந்தோஷத்துல இவ்வளவு பெரிய செய்தியை கொடுத்தீங்களே, ரெண்டு ரிக்வஸ்ட் சொல்றார். ரெண்டு ரிக்வஸ்ட் என்ன? முதலாவது ரிக்வஸ்ட், எங்க கூட சாப்பிட வாங்க, வேகமா நான் போய் ஒரு ஆடை உங்களுக்கு தயார் பண்ணி உங்களுக்கு செய்யறேன். ஏன்னா அவர் தேவ தூதன் அவருக்கு தெரியல. ரெண்டு ரிக்வஸ்ட். அப்ப அந்த தேவ தூதன் என்ன சொல்றாரு? முதலாவது ரிக்வஸ்ட் இல்ல, சாப்பிட முடியாது, அது தேவனுக்கு தகன பலியாக நீ செலுத்துவாயாக அப்படின்றாரு. ரெண்டாவது ரிக்வஸ்ட் என்ன அவருக்கு? 17வது படிங்க.
அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார்.
ரெண்டாவதாக அவருடைய பேரை கேட்கிறார். பாருங்களேன், நான் என் கடமையை செய்யணும்னு கேட்டீங்க, அதுக்கு வந்து பதில் சொன்னேன், இப்ப என்ன கேட்கறீங்க, என் பேர் என்னன்னு கேட்கறீங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? என் நாமம் அதிசயமானது, அதை போய் நீ என்ன கேட்கிற அப்படின்றாரு. இதுவே நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும், அவர் யார், வந்தவர் யார் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கும்படி க்ளூ கொடுக்கணும். யாக்கோபு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார் அந்த தேவ தூதன் கிட்ட. என் பேரை ஏன் கேட்கிற அப்படின்றார் யாக்கோபு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கியூரியாசிட்டியில் அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய நாமும் தெரிஞ்சுக்கணும், நீங்க உங்களுடைய வார்த்தை நிறைவேறும் போது ஒருவேளை அவங்க பிள்ளைக்கு அவருடைய பேரை வைக்கலாம், இல்ல அவரை பத்தி பெருசா சொல்லி அவர் வார்த்தை இப்படி சொன்னாருங்க நிறைவேறுச்சுங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க அவர் கேட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு அவர் பதில் கொடுக்கல. அதிசயமானது, அதிசயமானதுன்னும் போது அதுல அர்த்தம் வந்து அது இன்னும் ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ரகசியமானது, அதை வெளிக்க முடியாது. இன்னொன்னும் ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்துல, படிங்களா, அதே ஐடியா தான் இங்கே வருது. 139:6 139 சங்கீதம் 6வது வசனம்.
இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கு.
சரி, எனக்கு இது இஸ் வண்டர்ஃபுல். இங்கிலீஷ்ல அதே வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன, ஆண்டவர் என்னை பத்தி எவ்வளவு அறிஞ்சிருக்கிறார் என்றது, என்னுடைய எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்காருன்னு என் புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அதிசயமானது அப்படின்னா, உன் புத்திக்கு அது எட்டாதுப்பா. என்னுடைய இயற்கை, என்னுடைய குணாதிசயம், என்னுடைய நாமம், உன் அறிவுக்கு அது எட்டாது. உன்னை கடந்தது அது, உன்னை விட பெரிய காரியம் அது, அதனால அதிசயமானது அப்படின்றார். சரி, இதெல்லாம் முடிஞ்சு மனோவா வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 19:20
மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை வலிபிடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் வலிபிடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்ப விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார்.
சரி, இதுல சரி, இதெல்லாம் அவரு ரெண்டு ரிக்வஸ்ட் கேட்டாரு, சாப்பிடுங்க எங்க கூட, இல்ல அது பலியா கூட ஆண்டவருக்கு விருப்பப்பட்டா. அடுத்ததாக உன் பேர் என்னன்னா, என் பேர் அதிசயம், என் பேரை ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட பிறகு மனோவா போய் அவருடைய பலியை கொண்டு வராரு. அவருடைய பலியை கொண்டு வந்து வைக்கும் போது, அந்த பலியை வச்சு அந்த கொளுத்தும் போது, அந்த அக்கினியோடு இவரும் அப்படியே போனதை நம்ம பார்க்கறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதே மாதிரி கிதியன் கதையிலயும் நடந்துச்சு. அந்த அக்கினியோடு அப்படியே மேல போயிட்டார். அதை பார்த்த மனோவா கிடியன் உழுந்தார். இதே மாதிரி தான் இவரும் என்ன பண்றாரு, முகம் குப்புற விழுந்து அவர் மனைவி கிட்ட நடுநடுங்கி போய் சொல்றாரு, நம்ம இறக்கவே இறக்க போறோம். ஏன், நம்ம பார்த்தது சாதாரணப்பட்டவங்கள, சாட்சாத் தேவனையே நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம மெய்யாகவே இறக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பயந்து நடுநடுங்கி போய் அவர் அங்க பேசுறத பாக்குறோம். ரொம்ப பயந்து போய் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி, இல்ல நம்ம இறக்க மாட்டோம் பாருங்களேன், அது ரொம்ப ஒரு ஞானத்தோடு ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுது, ஒரு நல்ல ஆர்குமெண்ட்ஸ். என்ன ஆர்குமெண்ட், ஆண்டவர் நம்ம இறக்குமா இருந்தால், ஆண்டவர் நம்மளை கொல்லணும்னு விருப்பப்பட்டிருந்தால் நம்ம பலியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆனா நம்ம பலியை ஏற்றுக்கொண்டா நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக, இந்த அதிசயமான காரியங்களை எல்லாம் நமக்கு காஞ்சிருக்க மாட்டார். மூணாவதாக, இவ்வளவு அதிசயமான வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்திருக்க மாட்டார். அந்த இது சொல்லி அவர் சமாதானம், ஓ ஓகே அப்படின்னு அவரும் சமாதானப்படுறத பார்க்கிறோம். இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து படிப்போம்.
பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவள் சோராவுக்கும் எஸ்தாவோதுக்கும் நடுவில் உள்ள கானின் பாளையத்தின் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தூங்கினார்.
சரி, இதுதான் சாம்சனுடைய பிறப்பின் கதை. அவர் கடைசியில அந்த தேவதூதன் சொன்ன மாதிரியே அந்த ப்ராமிஸுக்கு அவர் அருமையா பிறக்கிறார். அந்த அருமையா பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் பிறக்கிற ஊர் ஜோரா அப்படின்ற ஊர்ல பிறக்கிறாரு. அந்த ஊர்ல ரொம்ப விசேஷமாக பிலிஸ்தியர்களுக்கு போர் செய்யும் போது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க வந்து அசம்பிள் ஆற ஒரு இடம். அதை பார்க்கும் போது அங்க சாம்சனுக்கு தன் தொடர்ந்து பார்க்க 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 அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த வளர்ச்சியில நம்ம இதுல பார்க்க முடியும். இதுலதான் இது ஒரே ரெண்டு காரியங்கள் பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். சாம்சனுடைய வாழ்க்கை அவர் எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கடவுள் தனக்கு கொடுத்த காரியங்களை மிகவும் வல்லமையா செய்யக்கூடிய ஒரு பிறக்கில் பிறந்தார். எல்லாமே இருந்துச்சு, என்ன இல்லை. பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, கர்ப்பம் உற்பத்திக்கிறதுக்கு முன்பதாகவே தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு, தேவனால் பிறப்புக்கு முன்பதாகவே நாசரேட்டாக நியமிக்கப்பட்டு, கடவுளால இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டு, ஒரு பக்தி உள்ள குடும்பம், என்ன ஒரு அருமையான விசுவாசிகள் அந்த குடும்பத்துல பிறக்க வச்சு அவங்க எவ்வளவு அருமையான குடும்பம், ஹஸ்பண்ட் வைஃப், அதைத்தான் நமக்கு இங்க காட்டுது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக, ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளையாக எல்லாமே இருக்கு. என்ன குறை சாம்சனுக்கு, எல்லாமே இருந்தோம் ஆனா எல்லாமே இழந்து போன ஒரு மனுஷனுடைய சேட் கதை தான் இது இல்லைங்களா. எல்லாமே இருந்தோம், எல்லாமே இழந்து போற ஒரு சேட் கண்டிஷன் தான். சின்ன வயசுல சாம்சன் பார்த்திருந்தா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவன் இப்படியும் போய் முடியும், ஆனா இப்படி போய் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அதனால தான் நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறோன்றது பாயிண்ட் இல்ல. நம்ம ஒருவேளை அந்த வசதி இந்த வசதி அது இல்லாம இது இல்லாம பிறந்திருக்கலாம், ஆனா நம்ம எப்படி முடிக்கிறோன்றதுலதான் விஷயம். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை முடிக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையா இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா இதுல பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம், அதுல அவருடைய பிறப்பு, இதுல சாம்சன் எவ்வளவுதான் குறைவுள்ள மனுஷனா இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு டைப்பா இருக்கிறார். இதுல பல விதங்கள்ல கிறிஸ்துவுடைய டைப்பை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. முதலாவது தேவ தூதனால் அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட மாதிரி கிறிஸ்துவுக்கும் அறிவிக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். சாம்சன் வந்து ஆக்சுவலா கிறிஸ்துவே வந்து அறிவிக்கிறதா பார்க்கிறோம். இது அதிசயமானவர்ன்றது வேற யாருமே இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க வந்து அறிவிக்கிறார். அவர் பிறப்புல இருந்தே நாசரைட்டா, இயேசு கிறிஸ்து நாசரைட்டா ஒப்பு கொடுக்கப்படல, ஆனா எந்த விதமான பாவமும் அவர் செய்யாம வாழ்ந்தார் இல்லைங்களா. அது ஒண்ணு பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இவர் இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவார் அப்படின்னு பார்க்கிறோம். சாம்சன் ஒரு சாம்பிளாக, ஆனா இயேசு கிறிஸ்து தாவீது தான் அதை வந்து முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து தாவீதுக்கு ஒரு, இவர் தாவீது வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைப் இல்லைங்களா. இவங்க ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைப்பா நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த கதையை நம்ம தொடர்ந்து படிப்போம். ரொம்ப ஆண்டவர் தொடர்ந்து இந்த சத்தியத்தை நமக்கு விளக்கி வரட்டும். ரொம்ப ஒரு விஷயம், அந்த மனோவா வந்து ஆண்டவரை பார்த்த உடனே நடுநடுங்கி போனார், நடுநடுங்கி முகம் குப்புற விழுந்து போனார் இல்லைங்களா. ஏன் அவர் அப்படி உழுந்து போறாரு? நம்ம காலத்துல பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ஜோக் அடிக்கணும், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், ரொம்ப கேஷுவலா இருக்கணும், ஒரு என்டர்டைனிங்கா இருக்கணும் அப்படின்னு. ஆனா கிதியோனா எடுத்து பார்த்தா, மனோவா எடுத்து பார்த்தா, பைபிள் இருக்கிறவங்களை எடுத்து பார்த்தா, ஏன் தேவனுடைய மேகம் வந்துச்சு அந்த மறுரூபம் ஆகிற இடத்துல. தேவனுடைய மேகம் வரும்போது சீஷர்களா நடுநடுங்கி போய் கீழே விழுந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னோன்னு வரும்போது அதுல பெரிய கம்பீரம் இருக்கணும். ஆனா ஒரு மனம் தளர்ந்து பயந்துகிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதான் மனோவாவுடைய ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அழிச்சிருவாருன்றதுக்காக இல்லை. ரிஜாய்ஸ் வித் ட்ரெம்பிளிங்னு ஒரு வார்டு இருக்கு. சந்தோஷத்தோடு நடுநடுங்கணும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். அதுதான் இதுல நம்ம பார்த்து படிக்கிறோம். சரி, தொடர்ந்து இந்த கதையை நம்ம படிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த ஒரு வினோதமான மனுஷனை நீர் எழுப்புறத, அவருடைய பிறப்பை நாங்கள் பார்க்குறோம். எல்லா விதமான வசதிகளோடு, சாக்கியங்களோடு, நல்ல பெற்றோர்களோடு, உம்முடைய வாக்கோடு பிறந்த மனுஷனுடைய வாழ்க்கையே இப்படி போகிறத பார்க்கும்போது, நாங்கள் எவ்வளோ குறைவுள்ளவர்களாக இருந்து எங்களை நீர் ரட்சித்து உம்முடைய வல்லமை எங்களை காத்து வர்றதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த சாம்சனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல காரியங்களை படித்துக்கொண்டு, எங்க வாழ்க்கை ஆண்டவரே தவறான வழியில் போகாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வரப்போற நாட்கள் இந்த சத்தியங்களை நாங்கள் ஆழமா படித்து புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே,
ஆமென்.
இதோ நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.